வணக்கம். தினமலர் 28 மணி செய்திகள். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, கவர்னர் ரவி கவலை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கவர்னர் ரவி ஆற்றிய உரையில் கூறியுள்ளதாவது, நமது இளைஞர்களில் 60% பேர் அரசு நடத்தும் பள்ளிகளில்தான் படிக்கிறார்கள். இந்த பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் தரநிலைகள் அதிக வீழ்ச்சியை கண்டுள்ளது. ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான உயர்நிலை பள்ளி மாணவர்களால் 2 இலக்க கூட்டல் கழித்தல்களை கூட செய்ய இயலவில்லை. தமிழகத்தில் அரசு பள்ளி கல்விச்சூழல் தொடர்ந்து சரிந்து வருகிறது. போதைப்பொருள் பயன்பாடு கடுமையாக அதிகரித்து வருகிறது. கஞ்சாவிலிருந்து ரசாயன போதைப்பொருளுக்கு இளைஞர்கள் மாறி வரும் போக்கு நிலவுகிறது. ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் போதைப்பொருள் பறிமுதல் நடவடிக்கை அதிகமான கவலையை அளிக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பதை காண முடிகிறது. நமது சகோதரிகளும் மகள்களும் தங்களின் வீட்டை விட்டு வெளிவர அச்சப்பட்டும் பாதுகாப்பற்றவர்களாகவும் உணர்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் வன்முறைகளில் முன் எப்போதும் இல்லாத எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கவர்னர் பேசினார். நோயாளியின் மோதிரத்தை கழற்ற தீயணைப்பு படையினர் உதவியை நாடிய டாக்டர்கள். பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பலவேசம் என்பவர் ஆபரேஷனுக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். ஆபரேஷன் செய்யும் போது கையில் மோதிரம் இருக்கக்கூடாது என டாக்டர்கள் சொன்னதால் பலவேசம் தனது மோதிரத்தை கழற்ற முயன்றார். அவரால் கழற்ற முடியவில்லை. உறவினர்களாலும் கழற்ற இயலவில்லை. இதனால் டாக்டர்கள் ஆலோசனையின் பேரில் பலவேசம் அங்குள்ள தீயணைப்பு நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தீயணைப்பு வீரர்கள் பலவேசம் அணிந்திருந்த மோதிரத்தை வெட்டி அகற்றினார்கள். அதன்பின் பலவேசத்துக்கு ஆபரேஷன் நடைபெற்றது. கவர்னரின் டீ பார்ட்டி புறக்கணிப்பு, கூட்டணி கட்சிகளால் திமுக முடிவு. சுதந்திர தின விழாவையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் கவர்னர் மாளிகையில் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு டீ பார்ட்டி வழங்கப்படும். இதில் முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிற கட்சித் தலைவர்கள் பங்கேற்பது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சுதந்திர தின டீ பார்ட்டி நாளை நடக்கவுள்ளது. இதற்கு திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தாவேகா உட்பட பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டன. ஆனால் கவர்னரின் டீ பார்ட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என திருமாவளவன், செல்வ பெருந்தகை, ஜவாஹிருல்லா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர்கள் நேற்று அறிவித்தனர். இதையடுத்து கவர்னரின் டீ பார்ட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என முதல்வர் ஸ்டாலினும் அறிவித்துள்ளார். இன்னும் 6 மாதங்களில் தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் கவர்னரின் டீ பார்ட்டியை புறக்கணிப்பது குறிப்பிடத்தக்கது.
தாத்தா பாட்டி இறப்பு சான்றிதழுக்கு பேத்தியிடம் லஞ்சம், தூத்துக்குடியில் விஏஓ கைது. தூத்துக்குடி மாவட்டம் ஈராச்சி விஏஓ அலுவலகத்தில் மாரீஸ்வரி என்பவர் தனது தாத்தா சுப்பு, பாட்டி மாரியம்மாள் ஆகியோரின் இறப்பினை பதிவு செய்து சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இதற்கு சான்றிதழ் வழங்க விஏஓ செந்தில்குமார் 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் மாரீஸ்வரி புகார் அளித்தார். போலீசாரின் ஆலோசனைப்படி விஏஓ செந்தில்குமாரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மாரீஸ்வரி லஞ்சமாக கொடுத்தார். பணத்தை அவர் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துரை தலைமையிலான போலீசார் விஏஓ ஆபீஸுக்குள் சென்று செந்தில்குமாரை கைது செய்தனர். இவர் மீது கடந்த 2012 கோவில்பட்டி நகர விஏஓவாக இருந்தபோது பட்டா மாற்றம் தொடர்பாக 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்போது அவர் 2வது முறையாக லஞ்சம் வாங்கி கைதாகியுள்ளார்.
ஸ்டாலினுக்கு திரைப்படம் பார்ப்பதற்கே பொழுது போதவில்லை, அன்புமணி விமர்சனம். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது, சென்னையில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை அள்ளும் பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும், தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே 13 நாள்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது, மன்னிக்க முடியாதது. போராட்டக் குழுவினரை முதல்வர் ஸ்டாலின் அழைத்து பேசியிருக்க வேண்டும். அவ்வாறு பேசியிருந்தால் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைத்திருக்க கூடும். ஆனால் முதல்வருக்கோ திரைப்படங்களை பார்ப்பதற்கே பொழுதுகள் போதவில்லை. ஒருவேளை சமூக நீதியில் சிறந்த ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசுவது தமக்கு தகுதி குறைவு என்று நினைத்துவிட்டாரோ என்னவோ என அவர் கூறியுள்ளார்.
மேக வெடிப்பால் கனமழை, ஜம்மு காஷ்மீரில் 17 பேர் பலி.
ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மிச்சைல் மாதா துர்க்கை கோயில். இந்த கோயிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். இன்று பல மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு சென்றனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் அந்த பகுதியில் கனமழை பெய்ய தொடங்கியது. சில நிமிடங்களில் மேகவெடிப்பு நிகழ்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மழை அருவி போல கொட்டியது. இதனால் அங்கு சிறிது நேரத்திலேயே வெள்ளம் சூழ்ந்தது. பலர் வெள்ளத்தில் சிக்கினர். பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 17 பேரின் உடல்களை மீட்டனர். உயிருடன் மீட்கப்பட்ட 45 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.
தலைமை பண்பில்லாத பழனிசாமியிடம் சிக்கியிருக்கும் அதிமுக, பன்னீர்செல்வம் கடும் தாக்கு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கை. அதிமுக 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தது என்றால் அதற்கு காரணம் தலைமை பண்பு மிக்க, ஆளுமை மிக்க எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தான். சாதாரண தொண்டன் வணக்கம் தெரிவித்தாலும் பதிலுக்கு வணக்கம் தெரிவிக்கும் பண்பை கொண்டவர்கள், ஆணவம், கடும் கோபம், இழிவான நடத்தை கொண்டவர்கள், தலைமை பதவிக்கு அருகதையற்றவர்கள். அந்த வகையில் தலைமை பண்பிற்கான அறிகுறி துளியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக சிக்கி தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் பழனிசாமியை வரவேற்றுவிட்டு அவரது காரில் ஏறும்போது அவரை காரில் ஏற்றவில்லை. இது செல்லூர் ராஜுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமரியாதை. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்துவோர் குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகின்றனர். செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவனின் வலிமை, துணை செய்பவர்களின் வலிமை இவற்றை ஆராய்ந்து செயலை செய்ய வேண்டும் என்றார் திருவள்ளுவர். இதற்கு மாறான எந்த செயலும் படுதோல்வியில்தான் முடியும் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதிய டிஜிபி நியமன நடைமுறை தொடங்கியுள்ளது. ஐகோர்ட்டில் தமிழக அரசு தகவல். தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் ஐகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அதில் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை துவக்க வேண்டும், பொறுப்பு டிஜிபியை நியமிக்கக்கூடாது என கூறப்பட்டது. இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் டிஜிபியை தேர்வு செய்யும் நடைமுறை துவங்கியுள்ளதா இல்லையா என்பது குறித்து தமிழக அரசு தரப்பில் இன்று பகல் 2:15 தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். இதையடுத்து பிற்பகல் 2:15 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் அஜ்மல்கான் கூறியது, உள்துறை செயலாளரிடம் விவரம் பெற்றேன், புது டிஜிபி நியமன நடைமுறைகள் தொடங்கி நடந்து வருகிறது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள், இச்சூழலில் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை, வழக்கு பைசல் செய்யப்படுகிறது என கூறி வழக்கு விசாரணையை முடித்து வைத்தனர்.
சொந்த ஊர் செல்வோர் கவனத்துக்கு, ஏசிஆரை பயன்படுத்த போலீஸ் அறிவுறுத்தல். இதுகுறித்து போலீசார் வெளியிட்ட அறிவிப்பு. நாளை முதல் சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. அதனால் சென்னை உள்ளிட்ட வெளியூர்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்லும் போது போக்குவரத்து நெரிசலான வழிகளை தவிர்த்து மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்ளவும். சென்னையிலிருந்து நெல்லை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட அதன் சுற்றுப்புற சாலைகளை பயன்படுத்திக் கொள்ளவும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை பட்டாளம் பகுதியில் மேம்பால கட்டுமானம் மற்றும் சாலை விரிவாக்கப் பணிகள் நடக்கின்றன. அதனால் வாகன நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரே வழியை பயன்படுத்தாமல் மாற்று வழிகளையும் பயன்படுத்திக் கொள்ளவும் என்று கூறப்பட்டுள்ளது. பதினேழாம் தேதி பொதுக்குழு பாமகவுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும், உறுதியாக சொல்கிறார் ராமதாஸ். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அளித்த பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடந்த 10ஆம் தேதி வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மகளிர் பெருவிழாவாக சிறப்பாக நடந்தது. இதுபோன்ற மகளிர் மாநாட்டை யாராலும் நடத்த முடியாது. விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் வரும் 17ஆம் தேதி பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடக்கும். யாராலும் நடத்த முடியாத சிறப்பான பொதுக்குழுவாக அது அமையும். இந்த சிறப்பு பொதுக்குழு பாமகவுக்கு திருப்பு முனையாக அமையும். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 49 பேரையும் அவர்களின் 9 மீன்பிடி படகுகளையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள புறவழிச்சாலைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலித்தால் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கைது செய்யப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டுமென்று ராமதாஸ் கூறினார்.
டிவியில் நடிக்க வைப்பதாக கூறி சிறுமிக்கு வன்கொடுமை, மலையாள நடிகை கைது. சீரியலில் நடிக்க வைப்பதாக கூறி 10 ஆண்டுகளுக்கு முன்பு 14 வயது சிறுமியை பிரபல மலையாள நடிகை மினு முனீர் சென்னை அழைத்து வந்துள்ளார். சென்னையில் சிறுமியிடம் 4 பேர் அத்துமீறியுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசில் அண்மையில் புகார் செய்தார். இதையடுத்து கேரளாவில் இருந்த நடிகை மினு முனீரை சென்னை திருமங்கலம் போலீசார் கைது செய்தனர். அவரை சென்னை அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். பிரபல மலையாள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு ஆகியோர் மீது மினு முனீர் பாலியல் புகார் கொடுத்து பரபரப்பை கிளப்பியிருந்தார்.
சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கு ₹3000 கட்டணத்தில் ஓராண்டுக்கான பாஸ் நாளை முதல் அமல். தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதற்காக ஃபாஸ்டாக் முறை நடைமுறையில் உள்ளது. இதற்கிடையே ஓராண்டுக்கு ₹3000 சலுகையில் பாஸ் வழங்கும் முறையை மத்திய அரசு அறிவித்தது. இந்த ஓராண்டு பாஸ் சுதந்திர தினமான நாளை முதல் அமலுக்கு வருகிறது. பாஸ் பெறுவதற்கு முதலில் வாகனமும் அதனுடன் இணைக்கப்பட்ட ஃபாஸ்டாக் தகுதியும் சரிபார்க்கப்படும். பின்னர் ₹3000 கட்டணத்தை ராஜ் மார்க் யாத்ரா செல்போன் செயலி அல்லது தேசிய நெடுஞ்சாலை இணையதளம் மூலம் செலுத்த வேண்டும். 2 மணி நேரத்திற்குள் பாஸ் செயல்படுத்தப்படும். இது தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலையில் மட்டுமே செல்லுபடியாகும். மாநில நெடுஞ்சாலை, மாநில உள்ளாட்சி நிர்வாக கட்டண மையங்கள், பார்க்கிங் போன்ற இடங்களில் வழக்கமான முறையில் செயல்படும். அதற்கு கட்டணங்கள் வழக்கம் போல் வசூலிக்கப்படும்.
பள்ளி மாணவியருக்கு பாலியல் தொல்லை, அரசு பள்ளி அறிவியல் ஆசிரியர் கைது. கடலூர் மாவட்டம் வடலூர் ரோட் மறுவாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றுபவர் ஜெயராஜ். இவர் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையில் பாடம் எடுக்கும் நிலையில் வகுப்பறையிலேயே மாணவியர் சிலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சந்தியா பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார். அதில் ஆசிரியரின் பாலியல் தொல்லை உறுதியானது. பின்னர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் சார்பில் நெய்வேலி மகளிர் போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் ஜெயராஜை கைது செய்தனர். ஜெயராஜை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து CEO எல்லப்பன் உத்தரவிட்டுள்ளார். வீடற்ற நாய்களை பிடிக்க உத்தரவு. மாநகராட்சிக்கு ஒரு நாய்க்கு ₹110 செலவு. டெல்லி குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வீடற்ற நாய்களை அப்புறப்படுத்தி காப்பகங்களில் அடைக்க வேண்டும். இதை தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். நாய்கள் இல்லாத தெருக்களை உருவாக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, நொய்டா, காசியாபாத், குருகிராம் மற்றும் ஃபரிதாபாத் ஆகிய இடங்களில் 6 முதல் 8 வாரங்களில் 5000 நாய்களை காப்பகத்திற்கு மாற்ற வேண்டும். உடனடியாக பிடிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவால் பணப்பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட டெல்லி மாநகராட்சிக்கு ஒரு நாளைக்கு ₹11 கோடி செலவாகும் என மாநகராட்சியின் முதற்கட்ட மதிப்பீடு தெரிவிக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது, உணவு, போக்குவரத்து, சுத்தம் செய்தல், மருத்துவ பராமரிப்பு மற்றும் வேலையாட்களுக்கு சம்பளம் என ஒரு நாய்க்கு தினமும் ₹110 செலவாகும். டெல்லியில் உள்ள 10 லட்சம் தெருநாய்கள் அனைத்தும் காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டால் ஒரு நாளைக்கு ₹11 கோடி செலவாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தற்போது டெல்லி மாநகராட்சி தினமும் 350க்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்து கருத்தடை செய்து 10 நாள் கண்காணிப்பு காலத்திற்கு பிறகு விடுவிக்கிறது. கருத்தடை செயல்முறைக்கு ஒரு நாய்க்கு ₹1000 செலவாகிறது.
தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு இலவசம், பணி நிரந்தரம் இப்போது இல்லை என்று அரசு அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் விவகாரம் தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதாவது, சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்படும், அவை மற்ற இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். பணியின் போது இறந்தால் குடும்பத்தினருக்கு ₹10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். காப்பீட்டுத் தொகை ₹10 லட்சமாக உயர்த்தப்படும். பணியாளர்களுக்கு துறைசார் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை தரப்படும். அவர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். விடுதி மற்றும் புத்தக கட்டணத்தை அரசே ஏற்கும். கடனுதவிக்காக ₹10 கோடி நிதி ஒதுக்கப்படும். மாநகராட்சி மற்றும் ஊராட்சிகள் மூலமாக காலை உணவு இலவசமாக வழங்கப்படும். 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கடனுக்கு 6% வட்டி மானியம் வழங்கப்படும். வழக்குகள் முடிந்தபின் பணி நிரந்தரம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
ராமநாதபுரம், கடலூரிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம்.
சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக்கநகர் மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை சேகரித்து தூய்மைப்படுத்தும் பணி டெல்லியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான வழக்கில் ஹைகோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து நேற்றிரவு தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைதை கண்டித்து ராமநாதபுரத்தில் இன்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். கடலூரிலும் தூய்மை பணியாளர்கள் இன்று மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஆட்கள் பற்றாக்குறையை சரிசெய்ய கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சுதந்திர தின விடுமுறையால் மெட்ரோ ரயில் நேரம் மாற்றம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, நாளை சுதந்திர தின விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். நாளை காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும். பீக் அவர்ஸான மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு 7 நிமிடங்களுக்கும் இடையே மெட்ரோ ரயில் இயக்கப்படும். கூட்டம் குறைவாக இருக்கும் நேரங்களில் மெட்ரோ ரயில்கள் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும். நீட்டிக்கப்பட்ட நெரிசல் இல்லாத நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை ரயில்கள் இயக்கப்படும். மற்ற நாட்களில் வழக்கமான அட்டவணைப்படி இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
நிதியாண்டு முடிவடைந்து 4 மாதங்களாகியும் நிதிநிலை அறிக்கை வெளியிடாத மின்சார வாரியம், மின் உற்பத்தி கழகம், மின் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம், பசுமை எரிசக்தி கழகம் ஆகிய நிறுவனங்களாக தமிழக மின்வாரியம் செயல்படுகிறது. தமிழகம் முழுவதும் மின் விநியோகம் செய்வது உட்பட மக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ள மிக முக்கியமான நிறுவனமாக மின் பகிர்மான கழகம் உள்ளது. இந்நிறுவனம் 2023-24 மின்கட்டணம் வாயிலாக 98,883 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது. அதே சமயம் செலவு 1.08 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. மின் கொள்முதலுக்கு மட்டும் 55,892 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டது. நடப்பு நிதியாண்டு துவங்கி 4 மாதங்கள் முடிவடைந்துவிட்டன. ஆனாலும் 2024-25 நிதியாண்டுக்கான வரவு செலவு உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய நிதிநிலை அறிக்கையை வெளியிடாமல் மின்வாரியம் தாமதம் செய்கிறது. இதனால் அந்த விவரங்களை மக்களால் தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறுகையில், கடந்த நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணி முடிந்து தணிக்கையில் உள்ளது, விரைவில் வெளியிடப்படும் என்றார்.
தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா? திமுக அரசு மீது விஜய் காட்டம். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை, தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம். பணியாளர்களை குண்டுகட்டாக இழுத்து சென்று கைது செய்தபோது பெண்கள் மயங்கியதுடன் படுகாயம் அடைந்துள்ளனர். பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிகிறது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியையும் சிகிச்சையையும் உடனடியாக அரசு வழங்க வேண்டும். கைதானவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா? இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தால் தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என்பது தெள்ள தெளிவாகிறது. கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள். நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் என்று விஜய் தெரிவித்துள்ளார்.
விதிகளை மீறும் ஏர் இண்டியா, மத்திய அரசு எச்சரிக்கை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கிய பிறகு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் ஏர் இண்டியா விமானத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்திய போது விதிமீறல்கள் கண்டறியப்பட்டது. விமான நிறுவனத்தின் மேலாளர் விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய தவறிவிட்டார். இது தொடர்பாக விளக்கம் கேட்டு ஏர் இண்டியா விமான நிறுவனத்திற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இதற்கு எல்லை தொடர்பான வான்வெளி மூடலை தணிக்க வழங்கப்பட்ட அனுமதியின் மாறுபட்ட விளக்கம் காரணமாக பணியமர்த்தல் பிரச்சினை எழுந்தது. சரியான விளக்கம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனேயே இது சரி செய்யப்பட்டது. விதிகளுக்கு முழுமையாக இணங்குகிறது என ஏர் இண்டியா விமான நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. தற்போது நிர்ணயிக்கப்பட்ட 10 மணி நேர உச்சவரம்பை காட்டிலும் அதிகமாக 2 மணி நேரம் பெங்களூரு லண்டன் விமானங்களில் பைலட்டுகள் பணியாற்றியதை கண்டறிந்ததை அடுத்து ஏர் இண்டியா விமான நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
மூன்று நாள் தொடர் விடுமுறை, ஆம்னி பஸ் விமான கட்டணம் கடும் உயர்வு. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாளை கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது. நாளை மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை நாளாகும். மூன்று நாள் தொடர் விடுமுறைக்கு சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து சென்னை வாசிகளும் சென்னையில் தங்கி படிக்கும் மாணவர்களும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு இன்று புறப்படுகின்றனர். ரயில் டிக்கெட்டுகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் புக்கிங் செய்யாதவர்கள் பஸ்களிலும் விமானங்களிலும் பயணிக்கின்றனர். இதனால் சென்னை, கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஆம்னி பஸ்களின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட இடங்களுக்கு முன்னணி நிறுவன ஆம்னி ஸ்லீப்பர் பஸ்களில் 3000 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்துள்ளது. ஸ்பைஸ் ஜெட் மற்றும் இண்டிகோ விமானங்களில் சென்னையிலிருந்து கோவை மற்றும் தூத்துக்குடிக்கு 6000 ரூபாய் வரையும் கட்டணம் உயர்ந்துள்ளது. ஆம்னி பஸ்களின் ஆன்லைன் புக்கிங் தளங்களை பார்வையிட்டு அவற்றின் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை இடந்துள்ளது.
கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவு, அப்பீல் மனுக்கள் ஐகோர்ட்டில் தள்ளுபடி. தமிழகத்தில் சாலையோரங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான இடங்களில் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்ந்த கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு தமிழக அரசுக்கு ஐகோர்ட் மதுரை அமர்வு நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தாவேக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. கொடிக்கம்பங்களை அகற்றினால் அரசியல் கட்சிகள் பாதிக்கப்படும், அதனால் கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது என கோரிக்கை விடுக்கப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் சுப்பிரமணியம், விஜயகுமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் ஐகோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. அதே கோரிக்கை கொண்ட இந்த மனுக்களையும் விசாரிக்க முடியாது, கொடிக்கம்பங்களை அகற்ற எந்த தடையும் இல்லை என்று கூறி மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.
சென்னையில் 3 நாட்களுக்கு 17 புறநகர் ரயில்கள் ரத்து. சென்னையில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை 17 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் கூடூர் இடையே நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்டுள்ள 17 புறநகர் ரயில்களுக்கு பதிலாக சிறப்பு புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தனியாருக்கு உதவவே அரசு பள்ளிகள் மூடல், இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அறிக்கையில் கூறியிருப்பதாவது, திமுக ஆட்சியாளர்களின் குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகள் உள்ளிட்ட தனியார் பள்ளிகளை வாழ வைப்பதற்காக தமிழகம் முழுதும் 207 அரசு பள்ளிகளை மூடியுள்ளனர். இந்த அரசு பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களை தனியாருக்கு தாரை பார்க்க முயல்வதாகவும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என் தலைமையிலான அதிமுக அரசு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், 60க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்று பல திட்டங்களை செயல்படுத்தி அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரித்தது. ஆனால் லேப்டாப், தாலிக்கு தங்கம் போன்ற நலத்திட்டங்களை நிறுத்தியதோடு இப்போது அரசு பள்ளிகளையும் மூடி வருகின்றனர் என்று இபிஎஸ் கூறியுள்ளார்.
கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் சித்தி மகன் கைது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் கவின் காதல் தகராறில் கொல்லப்பட்டார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவரான சுபாஷினி என்ற பெண்ணை கவின் காதலித்த நிலையில் அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித்தை போலீசார் கைது செய்தனர். பின்னர் சுர்ஜித்தின் தந்தை போலீஸ் எஸ்ஐ சரவணனும் கைது செய்யப்பட்டார். சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணவேணி போலீஸ் எஸ்ஐ பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்துக்கு உதவியதாக சுர்ஜித்தின் சித்தி மகன் ஜெயபாலன் என்பவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இதன் மூலம் கவின் கொலை வழக்கில் கைதானோர் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது.
வங்கிக் கணக்கை விலைக்கு வாங்கி ஆன்லைன் மோசடி. வங்கி அல்லது பிற நிதி நிறுவனம் போல் மோசடியாக காட்டிக்கொண்டு மக்களின் பணத்தாசையை பயன்படுத்தி பல லட்சத்தை வடமாநில நபர்கள் கொள்ளையடித்து வருகின்றனர். இதுபோன்ற சைபர் புகார்கள் அதிகரித்து வருகின்றன. பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு அடிப்படையில் குஜராத், மும்பை, பீகார், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களுக்கு குற்றவாளிகளை தேடி போலீசார் செல்கின்றனர். வங்கிக் கணக்கு நபர்களை விசாரிக்கும் போது அவர்களது வங்கிக் கணக்கு பாஸ்புக், ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை விலைக்கு வாங்கி மர்ம நபர்கள் ஆன்லைனில் மோசடியாக பண பரிவர்த்தனையில் ஈடுபடுவது தெரிந்தது. இதில் பணத்தை உடனடியாக மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒரு வங்கிக் கணக்கில் இருந்து மற்றொரு வங்கிக் கணக்கு மூலம் பணத்தை இழந்தவர்கள் உடனடியாக 1930 என்ற எண்ணிற்கு புகார் அளித்தால் அந்த வங்கிக் கணக்கை உடனடியாக முடக்கி பணத்தை மீட்க முடியும். ராமநாதபுரம் SP சந்தீஷ் கூறுகையில், தற்போது சைபர் கிரைம் புகார்கள் அதிகரித்துள்ளன. தற்போது மொபைல் போன், சிம் கார்டு மட்டுமின்றி வங்கிக் கணக்கை விலைக்கு வாங்கி பணத்தை எடுக்கின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் என்பதில் சமீபத்தில் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளரிடம் CBI என கூறி ஏமாற்றி 45 வங்கிக் கணக்குகள் மூலம் ராமேஸ்வரத்தில் 97 லட்சம் ரூபாய் பறித்துள்ளனர். மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றார்.
தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது, 4 இடங்களில் அடைத்து வைப்பு. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம், திருவிக்க நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணி தனியாருக்கு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து கடந்த 1 முதல் 200 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிபன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாநகராட்சி கட்டடத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். பின்னர் கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டமாக நடத்தப்படும் என அறிவித்து நடைபாதையில் பந்தல் அமைத்து தங்களது போராட்டத்தை தொடங்கினர். தூய்மை பணியாளர்கள் நேற்று 13வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை நடத்தினர். அவர்களுக்கு பல கட்சியினரும் சினிமா பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் தலைமை நீதிபதி, சாலையை மறித்து போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது, போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். தூய்மை பணியாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் போராட்டம் தொடர்ந்தது. நள்ளிரவில் தூய்மை பணியாளர்களை போலீசார் அதிரடியாக குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று போராட்டத்தின் போது அனைத்து தூய்மை பணியாளர்களும் கையில் தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அடையாறு, கிண்டி, சைதாப்பேட்டை, வேளச்சேரியில் உள்ள சமூக நல கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். கனிம வள கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது இனி கிரிமினல் வழக்கு. தமிழகத்தில் கருங்கல் ஜல்லி எடுக்க தனியார் நிலங்களில் குவாரிகள் உள்ளன. இதில் உரிமம் பெறும் ஒப்பந்ததாரர்கள் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுப்பதாக புகார் கூறப்படுகிறது. ஆற்று சவுடு, கிராவல் மண் ஆகியவற்றை அளவுக்கு அதிகமாக எடுத்து செல்வது, முறையான ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்வது தொடர்கிறது. ஆற்று மணல் கடத்தலில் ஈடுபடுபவர் மீது குண்டர் சட்டம் பாயும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை, திருச்சி, விழுப்புரம், சேலம் ஆகிய மண்டலங்களில் இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதி வரை 3741 லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பிடிபட்டுள்ளன. பல இடங்களில் கூடுதல் பாரம் என சாதாரண வழக்குகளை பதிவாகியுள்ளன. இதில் நடந்த கனிம வள கடத்தல் குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கனிம வள கடத்தலை தடுக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியமாகின்றன என்று கனிம வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறினார். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திமுக முருக பக்தர்களின் முதுகில் குத்தியுள்ளது, காடீஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை. இந்து முன்னணி கட்சியின் மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் 6 கோடி பலியிட தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்குகளை மதுரை ஹைகோர்ட் கிளை விசாரிக்கிறது. அதில் திமுக அரசின் காவல்துறை மலையில் 6 கோடி பலியிடுவது காலம் காலமான வழக்கம், நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடையில்லை என அப்பட்டமான பொய்யை கோர்ட்டில் கூறி முருக பக்தர்களின் முதுகில் குத்தியுள்ளது. மதுரை கலெக்டர் மற்றும் திமுக அரசு சார்பிலான வாதங்களில் திருப்பரங்குன்ற மலை நீண்ட காலமாக சிக்கந்தர் மலை என்றே அழைக்கப்படுகிறது. 6 கோடி பலியிட்டால் தீட்டு என்பது மனித சமூகத்துக்கு எதிரானது. 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு பலியிட்டுதான் வழிபடுகின்றனர் என அபத்தமான சிந்து முடிக்கும் வாதத்தை முன்வைத்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வலுவான வாதங்களை முன்வைத்து கோவிலுக்கு ஆதரவாக உள்ள முந்தைய தீர்ப்புகளை எடுத்துரைக்க வேண்டும். மலையில் தீபம் ஏற்ற கோர்ட் பிறப்பித்த உத்தரவை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். முருக பக்தர்களின் உணர்வுகளுக்கு திமுக அரசு மதிப்பளிக்க வேண்டும் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கையில் கூறியுள்ளார்.
MRB தேர்வு முறைகளில் மாற்றம், இனி மனித தவறுக்கு இடமிருக்காது. டாக்டர்கள், நர்ஸுகள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தி தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் நிரப்பி வருகிறது. முதலில் வினாத்தாள் முறையில் தேர்வு நடத்தப்பட்டது, பின் கணினி முறையிலான தேர்வு நடந்தது. இத்தேர்வுக்கு அதிகமானோர் விண்ணப்பிக்கும்போது 2 வேளைகளில் 2 வேறு வினாத்தாள் பயன்படுத்தி தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது சாதாரண வினா, கடினமான வினா, மிக கடினமான வினா என்ற அடிப்படையில் மதிப்பெண் அளிக்கப்பட்டது. இந்த முறையில் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து தேர்வு முறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு 2572 டாக்டர்கள், 983 மருந்தாளுநர்கள், 59 சித்தா டாக்டர்கள் உட்பட 4385 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இரண்டு வினாத்தாள் இருக்கும்போது சாதாரண கேள்விகளுக்கு பதிலளித்து ஒருவர் 99 மதிப்பெண் பெற்றிருப்பார். கடினமான கேள்விகளுக்கு பதிலளித்து மற்றொருவர் 95 மதிப்பெண் பெற்றிருப்பார். ஆனால் சாதாரண கேள்விக்கு பதிலளித்த தேர்வருக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். கடினமான கேள்விக்கு பதிலளித்த தேர்வருக்கு 3 மதிப்பெண் கூடுதலாக அளிக்கப்பட்டு இருவருக்கும் 98 மதிப்பெண் அளிக்கப்பட்டது. இந்த முறையில் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதை தவிர்க்க தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்துடன் இணைந்து 20,000 மேற்பட்ட தேர்வர்கள் வந்தாலும் ஒரே வினாத்தாளில் தேர்வு நடத்தப்படுகிறது. இம்முறையால் தேர்வர்களுக்கு பாதிப்பு இல்லை. மேலும் இடஒதுக்கீடு அடிப்படையில் இடங்கள் ஒதுக்குவது உள்ளிட்டவற்றுக்கு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் மனித தவறுக்கு இடம் இருப்பதில்லை என்று MRB தலைவர் உமா மகேஸ்வரி கூறினார். பொய்யாக போக்சோ புகார் அளித்த மருமகள் மீது வழக்கு. ராயப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் புகார் அளித்தார். புகாரில் தன் குழந்தையை மாமனார் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார், அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறிப்பிட்டிருந்தார். போலீசார் விசாரணை நடத்தினர். வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்த மகனை தந்தை கண்டித்துள்ளார். தந்தையை பழிவாங்க நினைத்த மகன் மனைவி வழியாக பாலியல் வன்கொடுமை என பொய் புகார் அளிக்க வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. புகார் அளித்த இளம்பெண் மீது போலீசார் வழக்கு பதிந்து சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பொய்ப்புகார் அளிப்பவர்கள் மீது போக்சோ சட்டம் பிரிவு 22 ஒன்றின் கீழ்